ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு மருகல் திருப்பதிகம் சடையா எனுமாள். வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருச்சிற்றம்பலம் புழியர்கோன் வெப்பழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திரு நாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத உரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சம்பந்தர் தேவாரத்தில் இரண்டாம் திருமுறையில் 18 பதிகம், திருமருகல் அப்படிங்கிற தலத்தில் பாடின பதிகம் அது. இது ரொம்ப அருமையான பதிகம், அருமையான வரலாறு. இந்த திருமருகல் அப்படிங்கிற ஊர் திருப்புகலூர் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்குது. நீங்கள் யாரும் போயிருக்கீங்களா தெரியல. இந்த மாதிரி தல யாத்திரையெல்லாம் பண்ணினாக்க இந்த மாதிரி இது நினைவில் வச்சுக்கலாம், திருப்புகலூர் போகலாம், திருமருகல் போகலாம் அப்படிங்கிறதெல்லாம். இந்த திருமருகல் அப்படிங்கிறது அந்த ஊருக்கு ஏன் பேர் வந்ததுன்னு காரணத்தை பார்த்தாக்க, மருகல் அப்படிங்கிறது ஒரு வாழை மரத்தில் ஒரு வகை. அது சில ஸ்தலங்களுக்கு அந்த இடத்துல இருக்கிற ஸ்தல விருட்சத்தை பற்றியோ இல்லை அந்த இடத்துல இயல்பாக இருக்கிற ஒரு மர தாவரங்களை பற்றியோ பேராக இருக்கலாம். இப்போ எப்படி சிதம்பரம்னு சொல்கிறோம், அதுக்கு தில்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா அது தில்லை வனமாக இருந்தது அப்படிங்கிறதுனால, தில்லைங்கிறது ஒரு மரத்தோட இது, அதனால் தில்லை வனம் அப்படின்னு அதுக்கு பேர். அது மாதிரி இப்போ திருப்பாதிரி புலியூர் அப்படிங்கிறோம், அந்த ஊரில் பார்த்தா பாதிரி மரம் தலைமரம், அதனால் அது பாதிரி புலியூர் அப்படின்னு அதுக்கு பேர். அது மாதிரி இங்கே மருகல் அப்படிங்கிறது ஒரு வாழை வகை. அந்த வாழை வகை இங்கே அந்த வாழை மரம் தான் இங்கே ஸ்தல விருட்சமாக இருக்குது மருகல்ங்கிறது. அதனால் இந்த ஊருக்கு திருமருகல்னு பேர் வந்திருக்கு. அது மாதிரி திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்தில் திருப்பைஞ்சேலி அப்படின்னு ஒரு ஊர் உண்டு. நீங்கள் யாரும் போயிருக்கலாம் தெரியாது. திருவானக்காவல்லேருந்து கொள்ளிடக்கரையை தாண்டி மேற்க போனாக்க திருவாசி திருப்பஞ்சீலிங்கிற மாதிரி ஊர்கள்லாம் வரும். அந்த திருப்பஞ்சீலியில் நீலி அப்படிங்கிறது ஒரு வாழை மரம், அங்கே அது ஸ்தல விருட்சம், அதனால் அதுக்கு பைஞ்சீலின்னு பேர் அந்த ஊருக்கு. அதனால் இந்த மருகல்ங்கிறது இங்கே ஸ்தல விருட்சம், அதனால் வந்த பேர். இந்த இடத்துக்கு சம்பந்தர் அப்பர்லாம் பாடுறக்க சம்பந்த இந்த ஸ்தலத்துக்கு வந்தப்போ வந்து பதிகெல்லாம் பாடி தங்கியிருந்தார். அந்த காலத்தில் அவர்கள்லாம் க்ஷேத்திராடனம் பண்ணுறப்போ முன்னாடி சொல்லியிருக்கேன், அவ ஒரு ஊருக்கு போவா, அந்த ஊரில் சில நாள்களாவது தங்குவா, கேம்ப் அப்படின்பாள் அது மாதிரி ஒரு கேம்ப் போட்டு அங்கே ஒரு மடத்தில் தங்கி அங்கே ஒரு சில நாள்கள் தங்கி அங்கே சுவாமியை வழிபட்டு அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் உபதேசங்கள்லாம் பண்ணிவிட்டு அப்புறமாவ அடுத்த ஊருக்கு போவா. அது மாதிரி இங்கே சம்பந்தர் வந்து தன்னுடைய அடியார் குழாத்தோடு வந்து தங்கி வழிபட்டு இருந்தார். அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் மருகல் கோயிலுக்கு போகிறார் அவர். அப்படி அவர் கோயிலுக்கு போயின்னு இருக்கிறப்ப அப்படி இது கோயிலுக்கு கொஞ்ச தூரத்துக்கு முன்னாடி அவர் வீதியில் நடந்துட்டு இருக்கிறப்போ அவருக்கு காதில் ஏதோ ஒரு பொண்ணு பெருசாக புலம்பி அழகிற சத்தம் கேட்குறது. ஒரு பொண்ணு இப்படி புலம்பின்னு இருக்காளே அப்படின்னு அவருக்கு, அந்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு அந்த பொண்ணுக்கு இந்த குரல் அழுக குரல் கேட்டதே அந்த இடத்துக்கு போகிறார். இவரும் ஒரு தொண்டர்களுமாக போகிறேன். இப்போ நாங்கள் ஒரு பொண்ணு ஒரு மடம் இருக்குது, அந்த மடத்தை வாசல்லண்டு ஒரு பொண்ணு கோவில் கோபுரத்தை பார்த்து அழுதுன்ட்ருக்கா. அப்போ அவர்கிட்ட போய் இவர் என்னம்மா என்னாச்சு அப்படின்னு கேட்குறார். அப்போ அவள் பார்க்குறாள் இவர் வந்து சம்பந்தர், இவர் சின்னவர் தானே, அப்போ அவருக்கு எத்தனை வயசுன்னு எனக்கு தெரியல, 5 வயசா 7 வயசா 8 வயசா தெரியல எனக்கு, ஆனால் அந்த மாதிரி ஒரு வயசு 5-6 வயசு இருந்திருக்கும். சுற்றி இருக்கிறது அடியார்கள்லாம் 30 வயசு 40 வயசு 25 வயசு அப்படி பெரியவர்களாக இருக்கா அடியார்கள்லாம். அப்போ இந்த பொண்ணு சம்பந்தர் காலில் விழுந்து அழுது தன்னுடைய கதையெல்லாம் சொல்கிறாள். இது மாதிரி என்ன தன்னுடைய கதை என்னென்னு, அது ஒரு பெரிய கதை. இவளுக்கு சொந்த ஊர் வைப்பூர் அப்படின்னு ஒரு ஊர். அந்த ஊரில் ஒரு வணிகர் அவள் அப்பா. அந்த அவள் பெற்றோருக்கு 7 பெண் குழந்தைகள், அதில் இவ தான் கடைசி பொண்ணு, மற்ற 6 பேரும் இவளுக்கு அக்கா. அவருக்கு ஒரு மருமான் இருந்தான், மருமான்னா தங்க பையனாக இருந்துப்பான்னு வச்சுக்கலாம் நம்ம. அவனும் அவர் வீட்டிலே இருந்து அவருக்கு உதவி பண்ணிகிட்டு இருக்கான். அவர் அவனுக்கு ஒரு வாக்கு கொடுத்தார், இது மாதிரி என் பெரிய பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணித்தரேன் அப்படின்னு. சில ஆண்டுகள் ஓடுகின்றன, அவளுக்கு கல்யாண வயசு வருது. அப்போது வேறு ஊர்லேருந்து ஒரு பெரிய பணக்கார குடும்பம் வந்து நிறைய பணம் கொடுத்து அந்த பெரிய பெண்ணை கல்யாணம் பண்ணின்னு போயிடுறான். அதாவது இந்த காலத்தில் வரதட்சணைன்னு பெண்கள் வந்து பிள்ளை வீட்டுக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணுறான். இந்த கடந்த இப்போல்லாம் குறைஞ்சிடுத்து, ஆனால் சொல்கிறேன் இந்த கடந்த 30-40-50 வருஷங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் பெரிய பிரச்சனையாக இருந்தது, வரதட்சணை கொடுமைன்னு அடிக்கடி பேப்பர்லாம் வரும். அதாவது இந்த காலத்தில் என்ன இருந்ததுன்னா, பெண் வீட்டுக்காரர்கள் பிள்ளை வீட்டுக்காரர்களுக்கு ஒரு பணம் கொடுத்து கல்யாணம் பண்ணுறதுன்னு. ஆனால் அந்த காலத்தில் அது வேறு மாதிரி இருந்திருக்கு. பிள்ளை வீட்டுக்காரர்கள் பெண் வீட்டுக்கு பணம் கொடுத்து கல்யாணம் பண்ணி போவேன், அது மாதிரி பெரிய பணக்கார இடம்னு முதல் பொண்ணை வேறு யாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றான். கொஞ்ச நாள் அடுத்த ஒரு வருஷம் கழித்து ரெண்டாவது பொண்ணுக்கு அது மாதிரி இன்னொரு பணக்கார இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றோம். இப்படியே 6 பெண்களுக்கு வெவ்வேறு இடங்களில் கல்யாணம், பணக்கார இடங்களில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றோம். இவன் தான் 7வது பொண்ணு. இவளுக்கு அந்த முறப்பையன் மேலே ஒரு அன்பு இருக்குது. என்னடா அது, நம்ம அப்பா வந்து இப்படி இவனுக்கு கல்யாணம் பண்ணித்தரேன்னு வாக்கு கொடுத்துட்டு கல்யாணமே பண்ணித்தராமல் எல்லா பெண்களையும் வெவ்வேறு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னு இவளுக்கு அவன் மேலே ஒரு அன்பு வந்து ஒரு நாள் அப்பா அம்மா விட்டுட்டு இவனையே நம்பிட்டு வேறு ஊரில் போய் கல்யாணம் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கை அமைச்சிக்கலான்னு கிளம்பி வந்துடுறான். அப்படியாக அவள் 2-3 நாள் நடந்து போயிருப்பா போல் இருக்கு. ஒரு நாள் ராத்திரி இந்த திருமருகல்ங்கிற ஊரில் அந்த மடத்தில் தங்கியிருக்கா. அப்படி அந்த மடத்தில் தங்கி இருக்கிறப்போ ராத்திரி இப்போ 12 மணியோ 1 மணியோ எப்போவோ ஒரு நாகப்பாம்பு வந்து அந்த பையனை கடிச்சுடுறது. அதனால் அவன் விஷம் தலைக்கேறி செத்து போய்ட்றான். ஒரு ராத்திரி 2 மணிக்கு அவன் செத்து போயிட்டான் வச்சுக்குவோம். இந்த பெண்ணுக்கும் அவனுக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலை. வேறு ஊரில் போய் மற்ற யாரும் சொந்தக்காரா இருப்பாப்பில் இருக்கு, அவனுக்கு சொந்தக்காரா வேறு ஏதோ ஊரில் இருப்பாப்பில் இருக்கு, அந்த ஊரில் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஏதாவது திட்டம் போட்டு போயிருக்கா. ஆனால் வழியில் இப்படி ஆகிடுது, முன்ன பெண்ணு தெரியாத ஒரு இடத்துல. அப்போ அந்த பொண்ணு தன்னுடைய நிலவை நினச்சி வருந்தி கண்ணீர் விட்டு அழுதுன்றிருப்போம். அப்படி அவளுக்கு கொஞ்சம் கோவில் கோபுரம் தெரியும். அப்போ அவளுக்கு அந்த கோவில் கோபுரத்தை பார்த்து சாமியை நினச்சி புலம்புவோம். சிவருமானே எனக்கு இப்படி பண்ணிட்டியா, அப்படி பண்ணலாமா, நான் இப்படிப்பட்டவா, அப்படி இப்படின்னா தன்னுடைய நிலைமையை நினச்சி இறைவன்ட்ட முறையிடுறான். இந்த புலம்பல் வழி தான் திருஞான சம்பந்தர் கதையில் வந்து விழுந்தது. இதை வந்து அந்த பொண்ணு வந்து இவர் இந்த பொண்ணு இந்த கதையெல்லாம் அவருக்கு சொல்கிறாப்போ, அவர் கேட்டப்போ. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் திருஞான சம்பந்தருக்கு அந்த பொண்ணு மேலே ரொம்ப இரக்கம் பிறக்கிறது. ஐயோ பாவம் இந்த பொண்ணு அப்படின்னு. அதனால் அவர் அந்த இடத்துலேருந்தே சாமியை பார்த்து சடையா எனுமாள் அப்படின்னு இந்த பதிகத்தை பாடுறார். இந்த பதிகம் பாடி முடித்ததும் அந்த செத்து கடந்தான இந்த செட்டி பையன் அவன் உயிரோடு எழுந்துடுவான். அப்படின்னா நீங்கள் நினச்சி பார்க்கலாம், அந்த பொண்ணோட பொண்ணுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும், மற்றவர்கள்லாம் எப்படி ஆச்சரியப்பட்டிருப்பா அப்படிங்கிறதெல்லாம். அப்படி அந்த பையன் உயிரோடு எழுந்துடுவான். அவள் ரெண்டு பேரும் சம்பந்தர் காலில் விழுவா. சம்பந்தர் அவள் ரெண்டு பேருக்கும் அதே ஊரில் கல்யாணம் பண்ணி வைப்பார். அவர் அந்த சம்பந்தர் முன்னிலையில் சிவனடியார் கூட்டத்துக்கு நடுப்புற அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் திருமணம் செய்தி வைப்பார். அவர் செய்தி வச்சு அவர்களுக்கு சௌக்கியமாக இருக்கணும், ஆசீர்வாதம் பண்ணுவார். அப்புறம் அதோட அந்த கதையோட இது அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர்களுடைய வரலாறு நமக்கு தெரியாது. அந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் என்னாச்சுன்னு, அவள் சௌக்கியமாக வாழ்ந்து நன்னா இருந்திருப்பா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் இந்த பதிகத்துடைய பின்னணி. இது இந்த கதையை கிருபானந்த வாரியார் ஒரு கசட்டில் ரொம்ப அழகாக உரையில் சொல்கிறார். பெரிய புராண நுட்பம் அப்படின்னு ஒரு பேச்சு பேசியிருக்கார் கிருபானந்த வாரியார். அது ஆடியோ டேப்பில் கிடச்சிது முன்னாடி. இப்போ ஆடியோ டேப்பில் இருக்கா இல்லை சிடியில் இருக்கா MP3 இருக்கான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அதுக்கு நீங்கள் கிடச்சா கேட்டு வாங்கி பாருங்கள், பெரிய புராண நுட்பம் அப்படின்னு. அதில் இந்த பெண் இருக்காளே, இந்த பெண்ணுடைய வரலாறு அது ரொம்ப சுவைபட சொல்லுவார். அவருக்கு 7 பொண்ணு இருந்தா, கமலா, விமலா, அமலா, கா, மாலா அப்படின்னு ஒரே லாலாவாக போட்டு அவர் ரொம்ப அவருக்கே இயல்பான முறையில் நகைச்சுவையோடு ரொம்ப அழகாக சொல்லுவார் அந்த கதையை. அது கேட்டு நீங்கள்லாம் மகிழலாம். அப்புறமா இதுதான் இந்த பதிகத்துக்கு பின்னணி. இப்போ நம்ம இந்த பதிக பாடல்களுக்குள்ளே போவோம். இந்த முதல்ல பெரிய புராண பாட்டு, இந்த வரலாறு சேக்கிழார் ஒரு 13-14 பாட்டில் சொல்கிறார். அதனால் அதுலேருந்து ஒரு 6-7 பாட்டுகளை மட்டும் தேர்ந்தெடுத்து அதை நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு நம்ம பதிகத்துக்குள்ளே போவோம். ஸோ முதல் பாட்டு, திருமருகல் நகரின் கண் எழுந்தருளி திங்களுடன் செங்கண் பாம்பு மறுவு நெடுஞ்சடை மௌலி மாணிக்க வண்ணர் கழல் வணங்கி போற்றி உருகிய அன்புறு காதல் உள் அழைப்ப தெள்ளும் இசையுடனே கூட பெருகு தமிழ்த்தொடை சாத்தி அங்கு இருந்தார் பெரும் புகழி பிள்ளையார்தாம். என்ன சொல்கிறார் இதில் சொல்ல வர்ற கருத்து என்னன்னாக்க, திருஞான சம்பந்தர் திருமருகலில் வந்து சுவாமியை வழிபட்டு பதிகங்கள்லாம் பாடி அங்கே தங்கி இருந்தார் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டுடைய சுருக்கமான பொருள். திருமருகல் நகரின் கண் அப்படின்னா திருமருகல்ங்கிற இடத்துல அப்படின்னு கண் அப்படிங்கிறது வேற்றுமை உருபு. இங்க திருமருகல் நகரத்தில் எழுந்தருளி, எழுந்தருளின்னா அந்த ஊருக்கு வந்து திங்களுடன் செங்கட்பாம்பு மறுவு நெடுஞ்சடை முவிலி மாணிக்க வண்ணர். இது சிவபெருமானுடைய வர்ணனை. மாணிக்க வண்ணருங்கிறது திருமருகல் நகரில் இருக்கிற சுவாமி பேர். மாணிக்கம்னா நமக்கு தெரியும், நவரத்னங்களில் ஒன்று அது செக்கச்செவேல்னு இருக்கும். சிவபெருமான் செக்கச்செவேல்னு இருப்பார். இந்த காலத்தில் போடுற படங்கள்லேருந்து நீளமாக போடுற அதை நீங்கள் பொருட்படுத்தாதீங்க. சிவபெருமான் செக்கச்செவேல்னு இருப்பார், மாணிக்கம் போன்ற நிறமுடையவர். அதான் மாணிக்க வண்ணர் அப்படின்னு இந்த ஸ்தலத்தில் அவருக்கு பேர். மற்றது செங்கட்பாம்பு அப்படின்னா சிவந்த கண்களை உடைய பாம்புன்னு அர்த்தம். செங்கட்பாம்பு, செங்கன் உடைய பாம்புன்னா என்ன அர்த்தம்? இந்த பாம்பு நாகப்பாம்பு சீரும், நம்ம பார்த்துருக்கோம், அது புஷ் அப்படின்னு சீரும் இறக்கிட்டக்க வந்தாக்க. அந்த சீற்றமுடைய பாம்பு, அது கோபிக்கக்கூடிய பாம்பு அப்படிங்கிறதுக்கு கண் சிவத்தல் அப்படின்னாக்க அது கோபத்துக்கு அடையாளம் இல்லையா. கண் சிவத்தல் அப்படிங்கிறது கோபிச்சா கண்ணெல்லாம் சிவந்து போயிடும் அப்படின்னு நம்ம அனுபவத்தில் பார்க்கறதுனால. அந்த செங்கன் உடைய பாம்பு அப்படின்னா அது சினமுடைய பாம்பு, சீறுகின்ற பாம்பு அப்படின்னு அர்த்தம். அப்படி சீறுகின்ற இயல்பு உடைய பாம்பையும் பாம்பு மறுவு நெடும் சடை மவுலி. மவுலி அப்படின்னா முடின்னு அர்த்தம். கிரீடம்ங்கிறோம் இல்லையா, மவுலி, மவுலினா கிரீடம், முடி. சிவபெருமான் தலையில் என்ன கிரீடம் வச்சுட்டுருக்கார்? மற்ற சுவாமிகள்லாம் பார்த்தீங்கனாக்க தலையில் ஒரு கிரீடம் இருக்கும், ஆனால் சிவபெருமானுக்கு தலையில் கிரீடம் இருக்காது. ஏன்? அவருக்கு அந்த ஜடாமுடியே கிரீடம், ஜடை தான் கிரீடம் அவருக்கு. அதனால் நெடும் சடை மவுலி, நீண்ட சடையை முடியில் உடைய கிரீடமாக உடைய மாணிக்கவண்ணர் அவர். அந்த சடையில் என்ன இருக்குது? செங்கன் பாம்பு மறுவு நெடும் சடை மவுலி. அந்த சடையில் நீண்ட சடையில் சீறுகின்ற நாகப்பாம்பு பொருந்தி இருக்கு. அதான் செங்கன் பாம்பு மறுவு, மறுவதெல்லாம் பொருந்தி இருக்கிறது. நெடுஞ்சடை மௌலி மாணிக்கவண்ணர் அவருடைய கழல் வணங்கி போற்றி, அவருடைய திருவடியை வணங்கி வழிபட்டு இல்லையா. வணங்குறதுங்கிறது உடம்பால் செய்கிற செயல், கையை கூப்பி வணங்குறது, தலையை குனிந்து வணங்குறது, நிலத்தில் விழுந்து வணங்குறது அப்படிலாம். அதுதான் திருநாவுக்கரசர் திரு அங்கமாலைன்னு ஒரு பதிகம் பாடியிருக்கார். தலையை நீ வணங்காய், தலை மாலை தலை கணிந்து, தலையாலே பலிதேறும் தலைவலை, தலையே நீ வணங்காயின்னு. அது உடம்பட ஒவ்வொரு உறுப்புக்கும் இறைவன் எப்படி வழிபடணும்னு சொல்லி போவார். அதனால் இந்த வணங்குறதுங்கிறது இந்த உடம்போட செயல், போற்றுறது அப்படிங்கிறது வாக்கு, நம்ம வாயால் சொல்கிறது. உருகிய அன்பு உரு காதல் உள் அழைப்ப, இது உள்ளத்தை சொல்கிறார். அவரோட உள்ளத்தில் உள்ளம் என்ன ஆயிருது? உருகிறது, உருகிய உள்ளம். அன்பு உரு காதல் உள் அழைப்ப, அந்த உரு அன்பால் அன்பானது பொங்கி பொங்கி அலைமோதுகின்ற உருகுகின்ற உள்ளம் அவருக்கு. அப்படியாக சம்பந்தருடைய வழிபாட்டை சொல்கிறாருங்க, வணங்கி போற்றி காதல் உள் அழைப்ப. அதனால் மனோவாக்காயம்னு அந்த மூன்றாலையும் அவர் வழிபட்டார் அப்படின்னு சொல்கிறாருங்க. அப்படி அந்த அந்த காதலானது அன்பானது அவருடைய உள்ளத்தில் அலைமோதுறது, சம்பந்தருடைய உள்ளத்தில். அப்படி அந்த உள்ளத்தில் அன்பு பொங்கி அலைமோதி எழுந்து வர்றதுனால அவர் என்ன பண்ணுறார்? தெள்ளும் இசையுடனே கூட பெருகு தமிழ் தொடை சாத்தி அப்படின்னா அவர் ஒரு பதிகம் பாடினார். அது எப்படிப்பட்ட பதிகம்? இசையோட பாடின பதிகம். அதை தான் சொல்கிறார், தெள்ளும் இசையுடனே கூட. தெள்ளும் அப்படின்னா தெளிதல்னு அர்த்தம், தெளிவாதல் தெளிதல்னு அர்த்தம். அதனால் தெள்ளும் இசைனாக்க தெளிந்த இசைன்னு அர்த்தம். இப்போ தெளிந்த இசைனா என்ன அர்த்தம்? மிகச்சிறந்த இசைன்னு அர்த்தம். தெளிந்த தேன் அப்படின்லாம் வரும், தெளிந்த அறிவு அப்படின்னா பெர்ஃபெக்ட் அப்படின்னு அர்த்தம். அப்படியே மிக இனிய இசையோட பெருகு தமிழ் தொடை சாத்தி. தமிழ் தொடைனாக்க தொடைனா மாலை, தமிழ் தொடைனா தமிழ் பாமாலை. பெருகு தமிழ் தொடை அப்படின்னாக்க பெருகுகின்ற தமிழ் தொடை. அது என்ன பெருகுகின்ற? அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வார்த்தையை கொண்டு வந்து வச்சுக்கணும், அன்பு பெருகுகின்ற, அருள் பெருகுகின்ற அப்படிலாம். அப்படியா பெருகுகின்ற தமிழ் பாமாலையை சாத்தி அப்படின்னாக்க சாத்துறதுன்னா இன்னைக்கு நம்ம பொதுவாக கதவை சாத்துறது அப்படின்னு, டு க்ளோஸ் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அது ஒரு அர்த்தம். ஆனால் இன்னொரு அர்த்தம் அலங்காரம் பண்ணுறது. சுவாமிக்கு சாத்துறோம் இல்லையா, சுவாமிக்கு மாலை சாத்துறது அப்படிம்போ, சுவாமிக்கு மாலையை போட்டு அலங்காரம் பண்ணுறது. அப்படியாக இந்த தமிழ் பா மாலையை இறைவனுடைய திருவடியில் சாத்தி அங்கு இருந்தார், எங்கே அந்த திருமருகல்ல தங்கியிருந்தார் பெரும் புகழி பிள்ளையார் தான். அந்த பெரும் புகழி பிள்ளையார், புகழிங்கிறது சீகாழியோட 12 பேரில் ஒன்று, புகழி பிள்ளையாருங்கிறது திருஞான சம்பந்தர், சீர்காழியில் அவதரித்த திருஞான சம்பந்தர். பெரும் புகழி பிள்ளையார், இந்த பெருங்கிறது சிறப்புடைய புகழி அப்படின்னு புகழிக்கு அட்ஜெக்டிவாக எடுத்துக்கலாம், இல்லைன்னா திருஞான சம்பந்தருக்கு அப்ஜெக்டிவாகவும் எடுத்துக்கலாம் பெருமையுடையன்னு. அப்படியாக இந்த பெரும் புகழியில் வந்த பெரிய சீர்காழி பிள்ளையார் அங்கே தங்கி இருந்தார். இதுதான் அந்த பாட்டுடைய நேரடியான பொருள். இப்போ ரெண்டாவது பாட்டுக்கு, அடுத்த பாட்டுக்கு போவோம். அந்த ஆளில் ஒரு வணிகன் பதிகனாகி அனைவான் ஓர் கன்னியையும் உடனே கொண்டு பொன்னார் மேரு சிலையார் கோயில் மாடு புறத்தில் ஒரு மடத்து இரவு துயிலும்போது மின்னார் வெள் எயிற்று அரவு கவ்வுதலும் கிளந்த விடவேகம் கடிது தலைமீக்கொண்டு ஏற தன் ஆவி நீங்கும் அவன் தன்மை கண்டு சாயல் இளங்கன்னி நிலை தளர்ந்து சோர்வாள். இப்போ இந்த நம்ம சொன்ன வரலாற்றில் ஒரு பகுதி வர்றது. இப்போ அப்படி அவர் அங்கே தங்கியிருந்த சமயத்தில் ஒரு வணிகர், ஒரு வணிகன்னாக்க ஒரு செட்டியார் குடும்பம் வணிகர்கள், அதில் ஒரு செட்டி மகன் பதிகனாகி, இது ஒரு புதிய வார்த்தை பதிகன் அப்படிங்கிற வார்த்தை. பதிகன் அப்படின்னாக்க ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறவன், வழிப்போக்கன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி ஒரு பதியிலேருந்து இன்னொரு பதிக்கு போயின்ட்டுருக்கான். பதினா ஊர் இடம் அப்படிங்கிற இடத்துல, ஒரு பதியிலேருந்து இன்னொரு பதிக்கு போகிறான், அதனால் அவனை பதிகன் அப்படிங்கிற வார்த்தையினால சொல்கிறாருங்க. அப்படி அவன் வேதோ ஒரு ஊருக்கு போயின்ட்டுருக்கான் வழிப்போக்கனா. அப்படி போகிறவன் அணைவான் அப்படின்னா அந்த ஊருக்கு வந்து சேர்ந்தான். எந்த ஊருக்கு? திருமருகலுக்கு வந்து சேர்ந்தான். எப்படி வந்தான்? ஓர் கன்னியையும் உடனே கொண்டு, அவன் கூட ஒரு இளம் பெண்ணையும் அழைத்து கொண்டு திருமருகலுக்கு வந்து சேர்ந்தான். அணைதல்னா வந்து சேர்றது, ஒரு ஊருக்கு போய் சேர்றது. வந்து என்ன பண்ணா? பொன்னார் மேரு சிலையார் கோயில் மாடு புறத்தில் ஒரு மடத்து இரவு துயிலும்போது. அப்படி வந்து அவன் ஒரு மடத்தில் ராத்திரி தூங்குறான். அந்த காலத்தில் ஊர் வழிபோக்கர்கள்லாம் போகிறப்ப தவறு, அந்த காலத்தில் ஹோட்டல்லாம் கிடையாது, லாட்ஜெல்லாம் கிடையாது. அப்படி போகிறவர்கள்லாம் கோயில் மண்டபங்களில் தூங்குவா, இடத்த பொறுத்து, இல்லை சில வீடுகளில் வெளியில் திருநெயில் தூங்குவா, இல்லைன்னா பெரிய ஊர்களில் அந்தந்த சில ஸ்தலங்களில் அது மாதிரி இடங்கள்லாம் மடங்கள் இருக்கும் இந்த மாதிரி யாத்ரீகர்கள் தங்குறதுக்கு. அந்த மடத்தில் அவள் தங்கலாம், அவளுக்கு படுத்துக்கிறதுக்கு இடம் இருக்கும். அது ஒரு இடம் என்ன, அறைகள்லாம் இருக்கும், அதில் படுத்துக்கலாம், மண்டபம் இருக்கும், படுத்துக்கலாம். அங்கே காலம்புரை மத ராத்திரியெல்லாம் உணவு விடுவார்கள் போகிறவர்களுக்கு. அது மாதிரியே ஒரு தர்ம காரியம் நடந்தது அந்த காலத்தில். சத்திரம்னு இப்போ சொல்லுவோம், அந்த காலத்தில் அது மடம்னு சொல்லுவோம், அவ்வளோதான். சத்திரம்னு கேள்விப்பட்டிருப்பில்ல எல்லோரும். அது மாதிரி அந்த சத்திரம் எங்கே இருந்தது? பொன் ஆர் மேரு சிலையார் அப்படின்னா, பொன் ஆர் மேரு அப்படின்னா பொன் போன்ற மேருமலை. அந்த மேருமலை இருந்து பொன் போன்ற அழகிய மலை அது. அப்படி அழகிய மேருமலை, அந்த மேருமலையை சிவபெருமான் முப்பரம் எரிச்சப்போ மேருமலையை வில்லா வளைச்சார். அதனால சிலை அப்படின்னா வில் அப்படின்னு அர்த்தம். அதனால பொன்னார் மேரு சிலையார் அப்படின்னா அழகிய மேருமலையை வில்லாக வளைத்த சிவபெருமான் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானுடைய கோயில் மாடு, கோயிலுக்கு பக்கத்தில் மாடு அப்படின்னாக்க பல அர்த்தங்கள் உண்டு. தேவாரத்தில் மாடுன்னு வந்தால் பொதுவாக செல்வம்னு வரும், இல்லைன்னா பக்கத்தில்னு வரும். அதனால் இந்த இடத்துல கோயில் மாடு அப்படின்னாக்க கோயிலுக்கு பக்கத்தில் அப்படின்னு அர்த்தம். கோயிலுக்கு பக்கத்தில் புறத்தில் ஒரு மடத்து இரவு துயிலும்போது, புறத்தில் அதுக்கு பக்கத்தில் வெளியில் ஒரு மடம், ஒரு சத்திரம் இருக்குது. அந்த சத்திரத்தில் இரவு துயிலும்போது ராத்திரி அவர் தூங்கின்னு இருக்கிறப்போ மின்னார் வெள் எயிற்று அரவு கவ்வுதலும், அவனை ஒரு பாம்பு கடிச்சுடுறது. அது எப்படிப்பட்ட பாம்புன்னு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறார். மின்னார் வெள் எயிற்று அரவு, அரவுனா பாம்பு, எயிறு அப்படின்னா பல். அந்த பாம்போட பல் எப்படி இருந்ததுன்னா வெள்ளை வெள்ளையர்னு இருந்தது தான். அது எவ்வளோ வெள்ளையாக இருந்ததுனாக்க மின்னார் வெள் எயிற்று அரவு. மின்னார் வெள் அப்படின்னா மின்னலை போன்ற வெண்மையை உடைய, பல்லை உடைய அந்த பாம்பு. மின்னார் வெள் எயிற்று அரவு கவ்வுதலும், கவ்வுறதுன்னா நமக்கு தெரியும், அப்படி வாயால் அப்படி கவிக்கிறது. பாம்பு கவித்துனா என்ன அர்த்தம்? பாம்பு கடிச்சதுன்னு அர்த்தம். அப்படி அவனை பாம்பு கடிச்சுடுறது. நாகப்பாம்பு அவனை கடித்ததும் விஷம் வர்றது இல்லையா, அந்த விஷத்தை எப்படி போச்சுன்னு சொல்கிறார். கிளர்ந்த விட வேகம், பொங்கி எழுந்த விஷத்தோடைய வேகமானது கடிது தலை மீக்கொண்டு ஏற, சீக்கிரமாக தலை மேலே ஏறெடுத்து, இந்த உடம்போட அந்த நாகப்பாம்பு கடிச்சதுன்னா அந்த விஷம் ரத்த ஓட்டத்தில் கலந்து நம்ம உடம்புக்குள்ளே பரவும், அதுதான் விஷம் தலைக்கேறெடுத்து அப்படின்பா. அப்படின்னா விஷம் தலைக்கேறெடுத்துனாக்க அவன் பிழைக்க மாட்டான், செத்து போயிட்டான்னு அர்த்தம். அதுதான் அப்படி கடிது அப்படின்னா ரொம்ப வேகமாக, அந்த நாகப்பாம்பு ரத்த ஓட்டம் இருக்குல்லையே நமக்கு தெரியும், ரத்தம் எவ்வளோ வேகமாக ஓடின்னு இருக்கு உடம்புக்குள்ளேன்னு. ஒரு நிமிஷத்துக்கு 70-80 தரம் நம்ம ஹிருதயம் துடிக்கிறது. அப்போ ரத்தம் கட கடன்னு உடம்புக்குள்ளே ஓடிண்டே இருக்குது. அது உடம்புக்குள்ளே பரவிட்டுனா எல்லா இடத்துலையும் பரவி நம்ம தாக்கும். அதனால் அந்த பொங்கி எழுந்த விஷத்தின் வேகமானது சீக்கிரமாக தலைமேல் ஏற தன் ஆவி நீங்கும் அவன் தன்மை கண்டு அவனோட உயிர் பிரியறது அவன்கிட்டேருந்து. அப்படி ஆவி நீங்கும் அவன் தன்மை கண்டு, அப்படி செத்து போயின்ற செத்து சாகின்ற இல்லை செத்து போய் கொண்டிருந்த அவனுடைய தன்மையை பார்த்து, இல்லை செத்து போன அவனுடைய தன்மையை பார்த்து, சாயல் இளங் கன்னி நிலை தளர்ந்து சோர்வாள். இந்த சாயல் இளங் கன்னி என்ன, அழகான இளம் பெண் அவன். அப்படி இந்த அழகான இளம் பெண் அப்படியே ஷாக்கில் இருப்போம், நிலை தளர்ந்து சோர்வாள் இல்லையா. இவனை நம்பி வந்துட்டோம், அப்பா அம்மாவை விட்டுட்டு கிளம்பி வந்திருக்கா இல்லையா, முன்னாடி நம்ம கதையெல்லாம் தெரியும், இதான் சொல்கிறேன். அந்த கூட வந்த பெண்ணு அப்படியே நிலை தளர்ந்து சோர்வாள்னா அப்படியே அவளுக்கு ஒரு மயக்கம் வந்து விடுறது, என்னடா பண்ண போகிறோம் இப்படி ஆகிடுத்து அப்படின்னு. இதுதான் இந்த பாட்டுடைய பொருள். அடுத்த பாட்டு அவளோட புலம்பலெல்லாம் பாட்டில் சொல்கிறார் செக்கிடர், எப்படியெல்லாம் புலம்பினா அப்படின்னு. அன்னையையும் அத்தனையும் பிரிந்து நின்னை அடைவாக உடன் போந்தேன், அறவால் வீடி என்னை உயிர் விட்டு அகன்றாய், யான் என் செய்கேன் இவ் இடுக்கன் தீர்க்கின்றார் யாரும் இல்லை, மன்னிய சீர் வணிகர் குலமணியே யானும் வாழேன் என்றென்று அயர்வாள். மதியினாலே சென்னி இளம் பிறை அணிவார் கோயில் வாயில் திசை நோக்கி தொழுதெழுதாள் செயலொன்றில்லாள். இதில் சொல்கிறா, அன்னையையும் அத்தனையும் பிரிந்து நின்னை அடைவாக உடன் போந்தேன், என் அம்மாவையும் அப்பாவையும் விட்டுட்டு நீயே கதி அப்படின்னு உன் கூட நான் வந்தேன் இல்லையா. அன்னை அத்தன்னா அப்பா, அது பல பாடல்களில் நம்ம பார்த்துருக்கோம். சிவபெருமானையும் அத்தா அப்படின்னு கூப்பிடுவேன், பித்தா பிரியசுடி பாட்டில் பார்த்துருக்கோம் அத்தா அப்படின்னு சொல்லுவார் அவர். அதனால் இங்கே அவர் அப்பா அம்மாவை விட்டுட்டு நின்னை அடைவாக, நீயே கதி அப்படின்னு, அடைவுனாக்க ஒருத்தர் போய் கதின்னு இருக்கோம் இல்லையா, ஆதரவுக்கு நீ தான் எனக்கு ஆதரவு, நீ தான் எனக்கு கதி அப்படின்னு இருக்கோமே, அப்படி ஒருத்தரை நம்பி போகிறது அடைவு அடைவு அப்படின்னாக்க, அப்படி ஒருத்தர்கிட்ட போய் சரண் அடைகிறது இல்லை ஒருத்தரை அடைக்கலமாக போய் அவட்ட இருக்கிறது, இனிமேல் நீ தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு. அப்படி இனிமேல் எனக்கு எல்லாம் நீ தான் உன் கூட வந்தேன் போந்தேன் அப்படின்னாக்க வந்தேன்னு அர்த்தம். இப்போ என்னாச்சு, அறவால் வீடி என்னை உயிர் விட்டு அகன்றாய், இப்போ உன்னை பாம்பு கடிச்சுடுத்து, இந்த பாம்புனால் செத்து என்னை உயிர் விட்டு அகன்றாய். இந்த என்னை உயிர் விட்டு அகன்றாய் அப்படிங்கிறது ரெண்டு விதமாக பொருள் கொள்ளலாம், பாம்பால் செத்து உயிர் விட்டு என்னை அகன்றாய், இல்லை நீ செத்து போய் என்னை விட்டு நீங்கி போயிட்ட அப்படின்னு பொருள் கொள்ளலாம். இல்லைன்னாக்கா அறவால் வீடி பாம்பால் செத்து போய் என்னை உயிர் விட்டு அகன்றாய், என்னை உயிரோடு இங்கே விட்டுட்டு நீ போயிட்டியே இல்லையா. உயிர் விடுதல்னாக்க உயிரை நீங்குதல்னு ஒரு அர்த்தம், இல்லை இங்கே என்னை உயிரோடு விட்டுட்டு நீ போயிட்டியே அப்படின்னு அர்த்தம். ரெண்டு விதமாகவும் பொருள் கொள்ளலாம், ரெண்டுமே பொருந்தும். அதனால் இப்படி பாம்பால் செத்து இப்படி என்னை உயிரோடு விட்டுட்டு போயிட்டியே, யான் என் செய்கேன் நான் என்ன செய்வேன், இவ் இடுக்கண் தீர்க்கின்றார் யாரும் இல்லை, எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துடுத்தே யார் இதை தீர்த்து வைக்க முடியும், யார் இங்கே தீர்த்து வைக்கிறவா இருக்கா, என்னோடய கஷ்டத்தை யாராலும் யார் தீர்ப்பாங்க அப்படின்னு புலம்புறாவோ. இடுக்கண் அப்படின்னா துன்பம் கஷ்டம், என்னோட இந்த துன்பத்தை தீர்க்கிறவர் இங்கே யாரும் இல்லையே. அப்புறம் அந்த உடம்பை பார்த்து புலம்புறா, மன்னிய சீர் வணிகர் குல மணியே, எல்லாம் இந்த புலம்பல் முழுக்க அவனோட உடம்பை பார்த்து புலம்பின்னு இருக்கா. அவன் செத்து போயாச்சு, இருந்தாலும் அந்த உடம்பு உடம்புக்குள்ளாம இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி அவன் புலம்பின்னு இருக்கான் அவன்கிட்ட. மன்னிய சீர் வணிகர் குல மணியே அப்படின்னா ரொம்ப புகழ்மிக்க வணிகர் குலத்தில் வந்த மணி போன்றவனேன்னு அர்த்தம். மன்னியன நிலை பெற்றன்னு அர்த்தம், சீர்னா புகழ், வணிகர் குலம்னாக்க செட்டியார் குலம், மணியன ரொம்ப சிறப்புடையவனே அப்படின்னு அர்த்தம், பெருமையுடையவனே. அது மாதிரி நிலை பெற்ற புகழுடைய வணிகர் குலத்தில் வந்த மணி போன்றவனே, யானும் வாழேன், இனிமேல் நானும் உயிரோடு இருக்க நானும் செத்து போயிடுவேன் என்று அப்படி அப்படின்னு பலமுறை சொல்கிறார். என்றுனாக்க பலமுறை சொல்கிறது, அப்படி பலமுறை சொல்லி அயர்வாள். அயர்தல்னா அப்படியே மூர்ச்சை போட்டு கீழே கிடக்கிறது, மயக்கம் போடுறது, தளர்ந்து போய் அப்படியே ஒன்றும் செய்ய முடியாமல் தரையில் கதியேற்று கிடக்கிறது, அதெல்லாம் அயர்தல். அப்படியே அயர்ந்து போயிட்டான். அப்புறமா என்னாச்சு, மதியினாலே அப்படின்னா அவளுக்கு ஏதோ ஒரு மனசில் ஏதோ ஒரு பொறி தட்டி இருக்கு, நம்ம இவனை பார்த்து இப்படி புலம்பின்னு இருக்கோமே, சுவாமியை பார்த்து முறையிட்டாலாவது முறையிடலாமேன்னு அவளுக்கு ஏதோ மனசில் ஒரு கடவுள்கிட்ட முறையிடணும்னு தோணி, அப்படி இந்த மதியினாலே சென்னி இளம் பிறை அணிவார் கோயில், அங்கே வாசல்லேருந்து பார்க்குறா இல்லையா, அந்த சத்திரத்துக்கு வாசலில் நேராக பார்த்தா கோபுரம் தெரியுமே, அந்த சென்னி இளம் பிறை அணிவார் கோயில், அந்த தலையில் சந்திரனை அணிந்த சிவபெருமானுடைய கோவில் இருக்குங்க. சென்னினா தலை, இளம்பிறைனா பிறைச்சந்திரன், அணிவார்னா அணிகின்ற சிவபெருமான். அதனால் தலையில் இளம் பிறைச்சந்திரனை அணிந்திருக்கிற சிவபெருமானுடைய கோவிலுடைய வாயில் திசை நோக்கி, அந்த வாயில் அந்த கோபுர வாசலை நோக்கி அந்த திசையை பார்த்து தொழுது அழுதாள். இறைவனை வேண்டிட்டு, ஐயோ சுவாமியை என்னை காப்பாற்ற மாட்டேயா அப்படின்னு அவள் புலம்புறாங்க. அப்படி இறைவனை தொழுது அழுதாள். செயல் ஒன்று இல்லாள், அவளுக்கு வேற ஒன்றும் பண்ண முடியல. அவளால் அவள் இருந்த நிலையில் அவளுக்கு வேற ஒன்றும் பண்ண முடியல. சுவாமியை நோக்கி, சுவாமியை நான் காப்பாத்து, இப்படி என்னை விட்டுட்டியே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அழகிறது தவிர அவளுக்கு வேற ஒன்றும் பண்ண முடியல. இதுதான் இந்த பாட்டு. அடுத்த பாட்டு நான் சில பாடல்களில் ஸ்கிப் பண்ணிட்டேன். இந்த நமக்கு நேரம் கருதி அந்த இதில் நம்ம பார்க்க போகிற பாடல்களில் அதனால் ரெண்டு மூணு பாட்டில் அவள் வந்து எப்படியெல்லாம் இறைவனை பார்த்து புலம்பினா அப்படிங்கிறதெல்லாம் பெரிய புராணத்தில் சொல்கிறார் அவர். அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறதில்ல. இப்போ அவள் புலம்பின்ருக்கிறப்போ அழுதுன்றிருக்கா, அப்போ சிறுஞான சம்பந்தனங்க வரார். அதை பற்றி அந்த பாட்டை இப்போ பார்க்க போகிறோம். இத்தன்மை சிவனருளே சிந்தித்து ஏங்கும் இளங்கொடி போல் நுடங்கும் இடை ஏழை ஏத்தும் அத்தன்மை ஓசை எழுந்து எங்கள் சண்பை ஆண் தகையார் கும்பிட வந்து அணைகின்றார் தம் மெய்த்தன்மை விளங்கு திருச்செவியில் சார மேவுதலும் திருவுள்ள கருணை மேன்மேல் வைத்து அன்னம் என அயர்வாழ் மாடு நீடு மாதவத்தோர் சூழ எழுந்தருளி வந்தார். இந்த பாட்டில் என்ன சொல்கிறார், அந்த பெண் புலம்பின்றிருக்கா கோபுரத்தை பார்த்து, அப்படி புலம்பின்றிருக்கிற குரல் இவர் கேட்கறது அவருங்க வர்றார். அதுதான் அது சுருக்கமான பொருள். நேரில் பார்ப்போம், வரி வரியாக பார்ப்போம். இத்தன்மை சிவன் அருளே சிந்தித்து ஏங்கும் இளங்கொடி போல் நுடங்கும் இடை ஏழை ஏத்தும் அத்தன்மை ஓசை. அந்த பொண்ணு அழுதுன்னு புலம்பின்னு இருக்கா அந்த கோபுரத்தை பார்த்து, சிவனே எனக்கு அருள் புரிய மாட்டேயா, இப்படி நம்ம கஷ்டத்தில் விட்டுட்டியே அப்படின்னு அவள் புலம்பின்னு இருக்கா. அப்படி இந்த மாதிரி சிவனுடைய அருளையே நினச்சி, சிவன் நமக்கு அருள் புரிய மாட்டானா அப்படின்னு நினச்சி ஏங்குகின்ற இளங்கொடி போல் நுடங்கும் இடை ஏழை அப்படின்னா அந்த பெண் இளங்க கன்னி பெண்ணவோ. ஏன்னா அந்த காலத்தில் நமக்கு தெரியும் பெண்களுக்கு ஒரு 13-15 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணுவாள். அப்போ அந்த 13-15 வயசு பொண்ணு எப்படி இருப்பான்னு நம்மளால் கற்பனை பண்ணி பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சின்ன பெண்ணவோ இளங்கொடி போல் நுடங்கும் இடை, அவளுடைய இடையானது கொடி போன்ற இடை அப்படிங்கிறார். அது பொதுவாக வர்ணனை வரும் பெண்களை வர்ணிக்கிறப்ப கொடி போன்ற இடை உடையவர்கள் அப்படின்னு. அது எப்படின்னா இளங்கொடி போல், இளம் இளைய கொடி போன்ற நுடங்கும் இடை, அப்படி வளைகின்ற இடையை உடைய ஏழை, ஏழைனா பெண் அப்படின்னு அர்த்தம். அப்படி இளங்கொடி போன்ற வளைகின்ற இடையை உடைய அந்த பெண் ஏத்துகின்ற, அப்படி இறைவனை போற்றி துதிக்கின்ற அத்தன்மை ஓசை, அப்படிப்பட்ட அந்த ஓசை எழுந்து அப்படி காத்துல வந்து எங்கள் சண்பை ஆண் தகையார் கும்பிட வந்து அணைகின்றார் தம் மெய்த்தன்மை விளங்கு திருச்செவியில் சார மேவுதலும். அந்த அவ அழுது ஓசையானது திருஞான சம்பந்தர் காலில் வந்து விழுந்தது. அதுதான் இந்த 1.5 சொல்றது. அந்த அத்தன்மை ஓசை, அந்த ஓசையானது காத்துல வந்து எங்கள் சண்பை ஆண் தகையார், எங்களுடைய சண்பை நகரில் அவதரித்த ஆணில் சிறந்தவரான திருஞான சம்பந்தர். ஆண் தகையார்னா ஆணில் சிறந்தவர், பெருமையுடைய ஆண் அப்படின்னு அர்த்தம். சிறப்புடைய ஆண் ஆனாய திருஞான சம்பந்தர், அவர் அந்த திருமருகல்ல சுவாமியை வழிபடுறதுக்கு வந்துட்டு இருக்கார். இப்போ காலங்கத்தால் கும்பிட வந்து அணைகின்றார், அந்த சுவாமியை வழிபடுறதுக்கு வந்துட்டு இருக்கார். அவர் வந்து சேர்ந்தார், அங்கே கோயிலுக்கு வந்து சேர்ந்தார். அப்படிப்பட்ட அவருடைய அணைகின்ற அர்த்தம், அப்படி வந்து சேர்ந்தவருடைய மெய்த்தன்மை விளங்கு திருச்செவியில் சார மேவுதலும் அவரோட காதில் போய் விழுந்தது. அது எப்படிப்பட்ட காது அப்படின்னா மெய்த்தன்மை விளங்கு திருச்செவி அப்படிங்கிறார். அது என்ன மெய்த்தன்மை விளங்கு திருச்செவி? அதாவது நம்ம அவர் திருஞான சம்பந்தர் இறைவனோட ஒன்றியவர், அதனால் அவருடைய காது மெய்த்தன்மை விளங்குகின்ற காது, மெய்ப்பொருளோட கலந்ததுனால அந்த உண்மையான அந்த மெய்ப்பொருளோடைய தொடர்புடைய காது அது. அதான் மெய்த்தன்மை விளங்கு திருச்செவி அப்படிங்கிறார். அதுக்கு விளக்கத்தில் அவ சொல்லுவாள், இது பசு கரணம் பதி கரணம் அப்படிம்ப. அதாவது நம்ம பசு அப்படின்னா உயிர்கள், ஆன்மாக்கள். அது அவர் வந்து தன்னுடைய உயிர் இறைவனோட அவர் ஒன்றி இருந்ததுனால அவருடைய காது வந்து இறைவனுடைய காது மாதிரி இருக்கு. அப்படி அந்த பதியோடைய தன்மையுடையது அந்த காது. மெய்த்தன்மை விளங்கும் திருச்செவியில் சார அவருடைய திருக்காதில் போய் விழவும் திருவுள்ள கருணை மேன்மேல் வைத்து, அவருடைய உள்ளமானது திருவுள்ளத்தில் இந்த பொண்ணுக்கு ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுறாளே, இவ்வளோ இப்படி புலம்புறாளே, இவளுக்கு நம்ம அவர் உதவணும் அப்படிங்கிற ஒரு கருணை அவருக்கு வருது. அப்படி கருணை மேன்மேல் வைத்து அப்படி மேலும் மேலும் வருது அவர் கருணை. ஏன்னா அவர் நடந்து வந்துட்டு இருக்கார், இவள் புலம்புற சத்தம் கேட்கறது, இப்போ அவளை நோக்கி போகிறார் அப்படி கிட்டக்க வர வர அந்த சத்தம் கூட கூட கேட்டுட்டே இருக்கு இல்லையா இல்லையா, அவர் வரதுக்கு 2 நிமிஷம் இருக்கலாம், 3 நிமிஷம் இருக்கலாம், 4 நிமிஷம் இருக்கலாம் இல்லையா, அதெல்லாம் கேட்டுட்டு தானே வரணும். அவர் நடந்து போயிட்டு இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு இருக்கிற ஒரு காதில் இதெல்லாம் புலம்புற சத்தம் கேட்கறது, ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அங்கே நின்று என்ன சத்தம்னு கேட்டிருப்பார். அடரா இப்படி புலம்பின்றிருக்காள், இவளுக்கு என்னாச்சு போய் பார்க்கணும்னு அவர் இருக்க மடம் அந்த மடத்தை நோக்கி வரார். அப்படி வர்றப்பே அவன் புலம்பிட்டே தான் அவளுக்கு தெரியாது இவர் வராருன்னு. அதனால் இவர் கிட்டக்க வர வர அவளோட புலம்பல்னு கேட்டுட்டே போகிறது. அவள் புலம்பல் கேட்க கேட்க இவருக்கு அவள் மேலே இன்னும் கருணை பிறந்துட்டே வருது, கூடிகிட்டே வருது. அதான் சொல்கிறார், கருணை மென்மேல் வைத்து அன்னம் என அயர்வாள். அவள் ஒரு அன்னம் போன்ற மென்மையான அன்னம் போன்ற பெண்களுக்கு சொல்வாள் இல்லையா, அன்ன நடை அப்படின்பா, பிடி நடைம்பா, அது மாதிரி இந்த மயில் போன்றவள்பா, அது மாதிரி பெண்களுக்கு வர்ற ஓமைகள் அதெல்லாம் அன்னம் போல அயர்வாள் அப்படின்னா சோர்ந்து தளர்கின்ற அந்த பெண் பக்கத்தில், மாடு அப்படின்னா அந்த பெண்ணோட பக்கத்தில், நீடு மாதவத்தோர் சூழ எழுந்தருளி வந்தார். நீடு மாதவத்தோர்னா நீண்ட மாதவம் செய்தவர்கள் அப்படின்னா திருஞான சம்பந்தருடைய அடியார் குழாத்தில் இருக்கணும்னா அவர்கள் எப்பேற்பட்ட தவம் செய்திருக்கணும், அப்படிப்பட்ட நீண்ட தவமுடைய அடியார்கள் கூட அவர்களெல்லாம் சூழ அவர்களெல்லாம் அடியார்கள்லாம் திருஞான சம்பந்தரோடு சூழ்ந்து வர சுற்றி எல்லாரும் சூழ எழுந்தொருளி வந்தார். திருஞான சம்பந்தர் அந்த பெண் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தார். இதுதான் அந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். அடுத்த 3 பெரிய புராண பாடல்களை பார்ப்போம், அதுக்கப்புறம் பதியத்துக்குள்ளே போவோம். திருச்சிற்றம்பலம்.